ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
ஞானம் கெடுத்தோர் உள்ளே இறைவன் இருக்கிறான், அவன் நம்மை வழிபடுத்துகிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் சிவாய நமன் சொல்லாம எந்த ஒரு அடியோடு எடுத்து வைக்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னு சிவாய, ராத்திரி படுக்க போற சிவாய், சாப்பிட போற சிவாய தான் சிவாய நம என்றுதான் சொல்லி வாழ்கிறேன். எனவே இந்த சிவாய நம என்னை காப்பாற்றும். ஞானம் தரை நான் கெடுக்கவில்லை. ஞானம் தரை கெடுத்தவர்கள் எதை கெடுத்தவர்கள்? ஞானம் நமக்கு நல்லா தெரியுது, இறைவன் தான் நம்மை இயக்குகிறான், அதான் ஞானம். வீட்டில் இருக்க போன்ற அடி பேர் ஞானம் இல்லை. ஞானம் என்பது இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்து எம்மை இயக்குகிறான். இதான் ஞானம். இதான் ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்கிறது. ஞானாச்சாரியர் என்ன சொல்றார்? நமக்கு தெரியாது சொல்றாரா? நம்ம தெரிந்ததை பதிவு செய்கிறார். தெரியாது அல்ல, தெரியாதுன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நமக்கு நம்முடைய இறைவன் நம்முடைய உயிரோடு திருவருளாக கூடியிருக்கிறான். அந்த திருவருளால் எதையும் நம்ம தப்பு செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். தப்பு செய்யாது, பற்றுதல் இல்லாது எப்படியும் இறைவன் திருவருளை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தால், அதான சொல்றார் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் இது நமது ஆணை. தேவாரத்தில் எவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார்கள், நீ சேர்ந்திருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எம்பெருமானுடைய திருவருளை சேர வேண்டும், அதையே நினைக்க வேண்டும். ஒன்றி இருந்து நினைமீன்கள் உண்டமக்கு ஊனம் இல்லை. ஒன்றி இருந்து நினைமீன்கள், அப்ப என்ன அர்த்தம்? ஊனம் இல்லை நமக்கு. எந்த இது ஊன வாழ்வு? ஊனம் என்பது பிறப்பு, பிறப்பு இல்லை சொல்லுகிறார்கள். அப்ப ஞானம் தன்னை கெடுக்காமல் வாழ்ந்து பாருங்கள். ஞானத்தை கெடுத்தால் ஞானம் நமக்கு எல்லாம் நன்றாக தெரிந்தது. ஒரு மலை நல்லா தெரிஞ்சிருக்கிறவன் மலையை காணும் தேடினானா எப்படி இருக்கும்? மலையில இருந்துகிட்டேன் தோல்ல துண்டை போட்டு தேடினான்னு சொல்லுவோமா இல்லையா? சில பேர் பாரு, ஆட்டை தோல்ல போட்டுக்கிட்டு ஆற காண காணும் நானா, தோல்ல துண்டை போட்டு. எத்தனை பேர் நம்ம டூ வீலர் சாவியை தேடும் வாழ்க்கையில தேடாது உண்டா? சாவியை தேடாது நாங்கன்னு சொல்லுங்க பாப்பேன் யாராவது. ஒண்ணு வேணாங்க, சாவிங்க, சாவிய வச்சு விட்டு நாம தெரிஞ்ச இடத்துல வச்சு விட்டு தேடி தெரிஞ்சோமா இல்லையா? தேடி தெரியறோம், தேடாது சொல்லி பாருங்க பாப்போம். நான் வைத்த இடத்தில் ஒழுங்காக எடுத்து விடுவேன். இது அம்பக்குன்னு அர்த்தம். நிச்சயம் நம்ம தேடுவோம். அது போல மலையில் இருந்து கொண்டு மலையை காணும் தேடினா எப்படியோ அது மாதிரி ஞானத்தை தேடுவதுன்னார். எவ்வளவு உதாரணம் பாருங்க, மலை எவ்வளவு பெரிய மலை, அதுல ஒத்த ஏறி நின்றுட்டு இருக்கான். எங்க இங்க இருந்து மலையை காணுமேனா, அது இப்ப சொன்னாலும் தப்பு இல்ல. ஆனா மலையில இருந்துகிட்டு மலையை காணும் தேடினா தான் இங்க. மலையே காணுங்கிறது அரசியல். மலையில் இருந்து கொண்டு மலையை காணலையும் தேடுனா ஞானத்தை தெரிந்து கொண்டு ஞானத்தை தேடுவது போல. அதுபோல மலை கெடுத்தோர் மண் கெடுத்தோர். தலையில இருந்துகிட்டு எங்க நிலத்தையே காணும், எங்க வீட்டையே, வீட்டுல இருந்துகிட்டு காலைல எழுந்திரிச்சு அவர் 500 போட்டவன் எங்கயா இருக்கு எங்க வீடு அப்படின்னு நான் வச்சு. அது உண்மைதான். ஒரு தடவை கண்ணாடி சரியில்லைன்னு சொல்லிட்டு கண்ணாஸ்பத்திரி போய் புதுசா கண்ணாடி மாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து என்னமா அப்படின்னு ஒரு அம்மா இல்ல என்ன கண்ணாடி நல்லா இருக்கான? இல்ல இல்ல, இது அடுத்த வீட்டுக்கு போங்க, இது எங்க வீடு, உங்க வீடு அடுத்த வீடுதான் உங்க வீடு. அப்படி இருக்கு லட்சணமா கண்ணாடி மாட்டிட்டு வந்திருக்கோம் அர்த்தம். நம்ம வீடே தெரியாம அடுத்த வீட்டுக்கு வந்துட்டு எங்க எங்க வீடுன்னு கேட்டா அப்படி இருக்கும். மண் கெடுத்தோர் வாழ்க்கையில் உண்டா இல்லையா? நாமளே அடுத்த வீட்டுக்கு போயிட்டு ஐயோ இங்க வந்துட்டேன்னு சொல்லி வர்றது உண்டு இல்லையா? மண் கெடுத்தோர் வான் கெடுத்தோரும். இந்த உலகத்தில் வாழுகிற நாம் மட்டும் அல்ல, வானுலகத்தில் வாடுகின்ற தேவர்கள் கூட வானத்தை தேடினால் எப்படி இருக்கும் என்றால், உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட ஞானத்தை உணர்வதில்லை. என்ன அழகு பாருங்க, உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் கூட இறைவன் தன்னை இயக்குகிறான் என்ற ஞானத்தை அறிவதில்லை. அறிய வைப்பார் இறைவன், என்னைக்காவது அறிய வச்சிருவான், அறிய வைப்பார். வான் கெடுத்தோர் என்று ஏன் சேர்த்தார் என்றால், மண்ணிலே வாழுகிற இடையிலே மலையிலே வாழுகிறவர்கள் மட்டுமல்ல, வானத்தை வாழுகிறவர்களும் கூட தன்னை இறைவன்தான் இயக்குகிறான் என்பதை அறியாது தற்பவத்தோடு வாழுகிறார்கள். அவர்கள் அத்துணை பேரும் தற்கேடர்தான், தமக்குத்தாமே கேடுகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். எனவே உள்ளத்தில் இருக்கிற உயிரிலே கலந்திருக்கிற இறைவனை, இறைவனுடைய ஞானத்தை, இறைவனுடைய அந்த திருவருளை தெரியாமல் வாழ்ந்தால் மலையில இருந்துகிட்டு மலை கட்டு போச்சு, மண்ணில் வீட்டுல இருந்துகிட்டு வீடு கட்டு போச்சு, வானத்தில இருக்கிற தேவர்கள் தேவர் உலகத்தில் இருந்து தேவர் உலகத்தை காணும் தேடினால் எப்படி இருக்குமோ அதுபோல உள்ளில் இருக்கிற ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ளாது வெளியே போய் ஞானத்தை தேடினால் அதுதான் அப்படிங்கிறார். அதான் அந்த பாட்டினுடைய பொருள். அப்ப வான் மலை கெடுத்தோர், மண் கெடுத்தோர், வான் கெடுத்தோர், ஞானம் தலை கெடுத்தோர் தற்கேடர் தாம். அடுத்த பாட்டு, வெள்ளத்துள் நாவற்றியாங்கு எங்கும் விடிந்திருளாம் கள்ளத்தலைவர் கடல். கள்ளத்தலைவர் கடல், இறைவனுடைய திருவருளை உணராதவர்கள் கள்ளர். கடன் என்றால் முறைமை என்பது பொருள். கடன் அப்படிங்கிற சொல்லுனா நம்ம வாங்கின கடனை சொல்லுதான் நினைக்கப்படாது. கடன் என்றால் முறைமை. கள்ளத்தலைவருடைய முறைமை என்ன என்றால், கள்ளத்தலைவர் என்று சொல்லுவது இறைவனுடைய திருவருளால் நாம் நடக்கிறோம், இறைவனுடைய திருவருளால் நாம் இந்த செயலை செய்கிறோம், இறைவனுடைய திருவருளால் வாழ்க்கை நலமாக இருக்கிறது, இறைவனுடைய திருவருளால் திருக்கோயில் சென்று வணங்குகிறோம், இறைவனுடைய திருவருளால் சித்தாந்தம் பயிலுகிறோம் என்று தெரியாதவர்கள். இவ்வளவு கள்ளமை இருக்கு. ஒருவனே ஒரு திருட்டு மட்டுமல்ல, மனசுக்குள்ள எவ்வளவு திருட்டுத்தனம் இருக்கு. எதை பார்த்தாலும் சில பேர் எடுத்துட்டு போயிருவேன், எது பார்த்தாலும் சரிதான், ஏதோ அவனுக்கு கையை அரிக்கும், அது எடுக்கலன்னா நல்லா இருக்காது. சில பேர் வாழ்க்கையில் பாக்குறோம்ல வந்தான, அது சில பேர் அப்படி உண்டு. சில நேரத்தில் ஒரு முறை நான் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருந்தேன், ஒரு நண்பர் என்னுடைய நெடுநாளை நண்பர் வந்தார். வந்தோடனே வாப்பா முரியேசா எப்ப வந்தா வா உட்காருன்னேன். அவன் ஆ முச்சப்பண்ணா உட்காருங்க வந்ததுனால இங்கேதான் இருக்கீங்களா அப்படின்னு திண்ணையில வந்து உட்கார்ந்தான். அந்த நேரத்தில் என் பேத்தி ஓடியாந்தா, ஓடி வந்து தாத்தான்னு முதுகை கட்டி பிடிச்சிக்கிட்டு விளையாண்டா. அது உள்ளே போனோடனே இது உன் பேத்தியான்னு கேட்டான். ஆமாம், என்ன வயசுன்னா 2 வயசாகுது. 2 வயசில் இவ்வளோ துடிப்பா இருக்கே அப்படின்னா, துடிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போனான்னா அந்த பொண்ணு கீழே மேடை திண்ணையிலேருந்து கீழே வந்து கால் பிடிச்சிக்கிச்சு. ஆகாணுச்சு இந்த பய, நம்ம வளர்க்க போல இந்த பய கண்ணு வச்சான் போச்சு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்தான், இவனை வீட்டுக்குள்ள வைக்கப்படாது, தோட்டத்தில் போய் பேசிக்குவோம் அப்படின்னு தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போனேன். அங்க திருச்சி வாழை அப்பதான் வச்சிருந்தேன், நல்லா காய் வச்சு திருச்சி வாழை. இது என்னப்பா அவன் தோட்டமா? நான் ஆமான்னு வாழையை பார்த்து, திருச்சி வாழை நல்லா இருக்கேன்னா ராத்திரி வச்ச காத்துல அதுவும் போச்சு. 10 நாள் கழிச்சு மறுபடியும் வர மாதிரி இருந்துச்சு. இவனை இங்க பார்த்தா தப்புன்னு நேரம் நானே போய், என்னப்பா சௌரியமா இருக்கியா, வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு வச்சிருக்கேன், என் வயக்காட்டுக்கு போகணும் வாப்பான்னு. சரி வயக்காட்டுக்கு போனேன். வயக்காட்டு வயத்து வரப்புல இருந்துட்டு, இந்த பாருப்பா இப்ப தான் விளைச்செல்லாம் பண்ணது, எவ்வளவு களை மண்டி கிடக்கு பாரு, 4-5 பயிர் தான் முளைச்சு களை தான் நம்ம மண்டி கிடக்கு. எனக்கு என்ன எப்படின்னா களையை பார்த்து ஏதாவது சொல்லுவான், களையெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வச்சேன். களையா மண்டி கிடக்குது பாருன்னு அவன் அதை பார்த்துட்டு, ஓ நிலமா இவ்வளவு கலைக்கு நலவிலே 4 முளை தெரியுதே, அதுவும் போச்சு. சில பேருக்கு இப்படி சொல்றதுனே வழக்கம் வச்சிருப்பான். என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குறையே சொல்லுவான். இப்ப பாருங்க, கள்ளத்தலைவர் அதான் கள்ளம். மனசிற்குள் மற்றவன் அழிய வேண்டும் நாமும் அனுபவிக்கிறது இறைவன் திருவருள் என்பது அறியாமல். அதனாலதான் கள்ளத்தலைவர்னர். நம்ம பெரிய புராணம் சேக்கலா பெருமானுக்கும் சிவபெருமானுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு வச்சார். இப்போ நம்ம எல்லாம் காலேஜில் போனால் பட்டம் கொடுத்துருவாங்க. வாத்தியாருக்கு பட்டம் கொடுக்காத உண்டா? நாம் சொல்லுவோம்ல, கண்ணாடி வாத்தியார், செவிட்டு வாத்தியார், நொல்லக்கண்ணு வாத்தியார் சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி வாத்தியாருக்கு வைக்கிறது. இப்போ எனக்கெல்லாம் அப்படித்தான், இந்த கண்ணாடிக்காரன் வரான், பெருசு வரான், பெருசு வரான்னு சொல்லிவிட்டாங்க. அதனால நான் சின்ன நேரத்தில் இந்த மாதிரி சட்டையை போட்டு சின்னவனா தெரியுது. அங்க பெருசு பெருசுன்னு சொல்றான்னு வச்சுங்களே, அப்படி அது சொல்லுவான். சேக்கிழாருக்கு இறைவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும் நினைச்சார். அமரீந்திர நாயனார் புராணத்துல கோவணக்கள்வர்னு பட்டம் கொடுப்பார். கோவணக்கள்வர், உள்ளம் கவர் கள்வன் என்றார் ஞானசம்பந்த பெருமான். உள்ளம் கவர் கள்வன், நாங்க அடிக்கடி அதான் சொல்லுவோம். நாங்க மயக்க பிடிச்சிட்டா உள்ளம் கவர்கள் இல்லைன்னா போகமாட்டோம். மயக்க பிடிச்சி பேசிட்டோம்னா உள்ளம் கவர் கள்வன் இல்லாம வெளியே போக மாட்டோம். எங்களை கூப்பிட்டோம் கையில பிடிச்சுக்கணும், ஏன்னா அவார்டு பேஜி இறங்கி போயிட்டு வாங்கன்றுவேன். கவர் கள்வன் தரணுமா இல்லையா? கவர் 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 உள்ளம் கவர் கழுவன். அந்த உள்ளங்கவர் கழுவன் இல்லையன்னா வெளியே போக முடியாது, அப்ப காசு தலையில தான் போக முடியாதுன்னு அர்த்தம். சேக்கிழார் கோவணக்கழ்வர் என்பார். வைத்த கோவணத்தை மறைத்தார் என்பதனாலே சேக்கிழார் சிவபெருமானுக்கு கோவணக்கழ்வர் என்று பெயர். படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், கோவணக்கழ்வர் என்பார். இங்க கள்ளத்தன்மை உடையதினாலே கள்ள தலைவர் என்று உமாபதி சிவம். ஞானத்தை யார் தெரியாது வாழுகிறார்களோ, ஞான இறைவனுடைய திருவருளை தெரியாது வாழுகிறார்களோ அவர்களுக்கு கள்ளத்தலைவர் என்று பட்டம் கொடுக்கிறார். சரி, கள்ளத்தலைவர் கடன் வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு. அது எப்படின்னா, அவருடைய அவனுடைய முறைமை எப்படி இருக்குன்னா, வெள்ளத்துள் நாவற்றி, வெள்ளத்துல தண்ணி. அது உண்மைதான், பெரிய வெள்ளம் வந்தபோது சென்னையில குடிக்க தண்ணீர் கிடைக்கும், வெள்ள தண்ணியிலே தான் வீடு மிதக்குது. இரண்டு நாட்கள் 16 மணி நேரம் 24 மணி நேரம் குடிக்க தண்ணி இல்லாம கடினப்பட்டார்கள். வெள்ளத்துள் நாவற்றியா, வெள்ளம் இருந்தாலும் அதிலே இருக்கின்ற தண்ணீரை குடித்து நம் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்காத நிலையில் வாழ்பவர்கள். இது இங்க வெள்ளம் வந்து அசுத்தமானதுனால குடிக்க முடியல, நல்ல வெள்ளத்திலே நீந்தி கொண்டு செல்லுவர்களுக்கு தாகம் வந்தது என்றால் அந்த வெள்ளத்தை குடிப்பதில் தவறு இல்லை. ஆனால் நம்முடைய சென்னை நகரத்தில் வந்த வெள்ளம் அப்படிப்பட்ட வெள்ளம் அல்ல, அதனால வெள்ளத்தில் இருந்தாலும் அதை குடிக்க முடியல. நான் நல்ல தண்ணீரில் செல்லுகின்றவன், அடித்து செல்லுகிறவன் நாவற்றி ஆங்கு, தாகத்திற்குரிய நிலை நாவற்றி போனாலும் அந்த தண்ணீரை குடித்து வாழலாம் என்று நினைக்காது யாரேனும் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா, யாரேனும் என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என்று கதர்வானையானால் அந்த தன்மை வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு. நாவற்றி இருக்கிறது, ஆனால் வெள்ளத்து நீரை குடிக்க முடியவில்லை, குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. காப்பாற்ற வேண்டும், நாம் எப்படியாவது கரையேற வேண்டும் என்று உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைக்கிறான். தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள நினைக்கல, இதை குடிச்சிட்டு நாம நீந்தலாம் நினைக்கல, இல்ல வேற யாரேனும் ஒருவர் காப்பாற்ற மாட்டார்களா என்றுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய முயற்சியில் வாழ்வோம் என்று நினைக்கலையே, வேற ஒருவர் முயற்சியில் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு, எங்கும் விடிந்து இருளாம். நம்முடைய மாயக்கத்தை தீர்க்கக்கூடிய இருளில் அதான் இறைவனுடைய திருவருள். விடிந்து இருளாம் என்பது மிக முக்கியமான சொல். விடிந்து இருளாம், நன்றாக இறைவனுடைய திருவருளாக இருக்கிற விடிவு இருந்தும், ஏதாவது ராத்திரி தூங்கினா காலையில இருந்து வெளிச்சம் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சுன்னா எந்திரறான்னு சொல்றோம். நந்திருக்க முடியாது, இன்னும் இருட்டே போகலன்னு ஒருத்தன் கண்ணை மூடிட்டு விடிந்த பிறகும் இருள் என்று நினைத்து வாழ்வானையானால், அதான் விடிந்து இருளா. விடிந்த பிறகும் இருளில் வாழ்வதாக நினைத்து கொண்டு ஒருவன் வாழ்வானையானால் விடிந்து இருளாம். அதுபோலத்தான் இறைவனுடைய திருவருளாக இருக்கிற பேரொளி உள்ளத்தில் இருக்கிறது, அதனை அறியாது மீண்டும் இருளாக இருக்கிற அறியாமையில் வாழ்வது அவருடைய கடமை, அவருடைய முறைமையாகும். ரெண்டு ஓமை போடுறார், வெள்ளத்துள் நாவற்றியாங்கு ஒரு ஓமை, விடிந்து இருளாம் ஒரு ஓமை. வெள்ளத்துள் நாவற்றியாங்க என்றால் வெள்ளத்து தண்ணீரை குடித்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இல்லாதவனும், விடிந்த பிறகும் இருள் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்பவனும் கள்ளத்தலைவருடைய முறைமையாகும். எனவே தங்களுடைய ஆக்கத்திற்கு மாறாக இறைவனுடைய திருவருளை நினைக்காது நாங்களால் எல்லாவற்றையும் செய்து கொண்டுகிறோம் என்று நினைக்கக்கூடியவருடைய கடமை முறைமை இப்படிப்பட்டதாகும். எனவே கள்ளத்தலைவருடைய முறைமை எப்படி என்றால், தங்களிடத்தில் தத்துவம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு இறைவனுடைய திருவருளால் வாழுகிறோம் என்ற நினைப்பில்லாது கள்ளத்தனமாக வாழுகின்றவருடைய முறைமை எது ஒன்று என்றால், வெள்ளத்து தண்ணீரை குடித்து வாழலாம் என்று நினைக்காமலும் விடிந்த பிறகும் இருள் இருக்கிறது என்று நினைப்பவனும் எத்தகைய தன்மையுடையவனோ அத்தகைய தன்மையுடையது இவர்கள் நிலைமை என்பது இந்த பாட்டினுடைய பொருள். அடுத்தது பரப்பமைந்து கேள்வி, ஆரவாரம் இல்லாம கேளுங்கன்னார். ஏன்னா அவர் காலத்திலே தெரியுது, உமாவதி காலத்திலேயே நம்ம ஏதாவது சொன்னா யாரும் ஏத்தாப்புல கேட்கறது பாத்தீங்களா, நம்ம பேசுற கேட்கவே மாட்டான், அவனே பேசிருப்பான். நம்ம பஸ்ல பயணம் பண்றோம்னு வச்சுங்களே, பயணம் பண்றது பக்கத்துல இருக்கவன் என்னோட கேட்க மாட்டான், இவனா ஆரம்பிச்சான்னா முடிக்கவே மாட்டான், அவ்வாறு பேசிட்டே இருப்பான். தொலைத்தொலும் பேசிட்டே இருக்கான், பக்கத்துல இருக்கான் கேட்கறான் இல்லையா, இவ்வாறு பேசிட்டே இருப்பான். அதுலயும் இப்ப இந்த செல்போன் வந்துதா தொலைஞ்சது, திடீர்னு உட்கார்ந்த டே மடையாங்கிறான், நம்மளையாச்சான் சொல்றான், திரும்பி பார்த்தா காதல் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான், ஓ எவனையோ மடையான்னு கூப்பிடுறான். அவ்வளவு பேர் அவன் திட்டிக்கிட்டு இருக்கான், விடாம பேசிட்டே இருக்கான். பரப்பமைந்து பரபரப்பு இல்லாமல் கேளுங்கள். அப்ப ஆழ்ந்த சிந்தனையோடு கேளுங்கனர். அப்ப சித்தாந்தம் படிக்கிறது ஏதோ ஆரவாரத்துக்காக அல்ல. அதை ஒரு ஆரம்ப சாதாரணமா ஒரு படிப்பை படிக்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பரபரப்பா அது என்னன்னு சொல்ல போனா அவனுக்கு சொன்னா தெரியும். சினிமான்னு அந்த காலத்து சினிமா தியேட்டர் இருந்தது. நாம போய் டிக்கெட் வாங்குறோம், வாங்கி நம்ம சேர்ல உட்கார்ந்தா முன்னாடி தானே தெர, அதானே பாக்கணும். எந்த ஒருத்தராவது மனசுல கை வச்சு சொல்லுங்க, திரும்பி பார்க்காம உட்காருவோமா? ஏன் திரும்பி பாக்கிறோம்னா, இந்த படத்தை பார்க்க வந்த நம்ம தான் முட்டாளா, இல்ல பின்னாடி எல்லாரும் வந்திருக்கானா? பின்னாடி கூட்டம் இருந்தா என்ன நினைப்போம், நல்ல படம். கூட்டம் இல்ல வச்சு அப்ப நம்ம தான் முட்டா போயிலோ, தெரியாம வந்துட்டோமோ, நினைப்போமா நினைக்க மாட்டோமா? இதான் சார் பரபரப்பு. நம்ம வந்து உட்கார்ந்தோடனே எத்தனை பேருக்கான், பரவாயில்ல கூட்டம் இருக்கு, நல்ல படம் தான் இருக்கு, நினைப்போமா? பரபரப்பு இன்றி கேளுங்கள். பார்க்கலன் மேல் பூசை கரப்பருந்த நாடும் கடன். இப்படி திருவருளை விட்டுவிட்டு உலகத்து இன்பங்களை நினைப்பவர்கள், இறைவனுடைய திருவருள் நம்மிடத்தில் இருக்கு, அந்த இன்பத்தை பேரின்பத்தை பெற வேண்டும் என நினைக்காது. உலகத்திலே இருக்கக்கூடிய போகப் பொருளை எல்லாம் அனுபவித்து இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யாரு? எப்படிப்பட்டவர்னா, அந்த காலத்துல உரியன்னு ஒண்ணு, இப்ப பிரிட்ஜ் வந்துருச்சு, பிரிட்ஜில பார்த்தா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு எழுதியிருக்க, ஞாயிறு மட்டும் எழுதியிருக்காரு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரைச்ச மாவு திங்கட்கிழமைக்குள்ளது, செவ்வாய்க்கிழமைக்குள்ளது, புதன்கிழமைக்குள்ளது பாத்திரம் பாத்திரமா வச்சிருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இட்லிக்கு மாவு அரைச்சிருக்கு. அது அந்தந்த ஒரே அடியா எடுத்துக்கிட்டாக்கானு, ஒரே அடியா வச்ச வெளியே வச்சா தானே புளிக்கும், உள்ள வச்சா புளிக்காது, ஆனா புளிச்சா தான் இட்லி ஊத்த முடியும். அதனால என்னோட திங்கட்கிழமைக்குன்னு எழுதி வச்சிருக்கு, எழுதி வச்சா அதை மட்டும் எடுத்து வச்சா கொஞ்ச நேரத்தில் புளிக்கும், உடனே இட்லி சொல்லும். அப்ப ஒரு நாளைக்கு தயார் பண்ணி அஞ்சு நாளைக்கு வைக்கிறது. இப்ப அந்த காலத்துல உரின்னு ஒண்ணு இருந்து ஒவ்வொரு வீட்லயும் அடுப்பங்கரைக்கு பக்கத்துல உரி இருக்கு, அதுல உரிக்கு பாத்திரத்தை பத்திரப்படுத்துகிற பொருளை வச்சு மூடி வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் பால் தயிர உரியில வைப்பாங்க, அது ஒன்று இல்லைல்ல வைப்பாங்க. அதுல ஒரு பூனை போய் அந்த பூனை தாவு தாவி போய் உட்காரும். உட்கார்ந்த உடனே செடிக்கீழே இருக்கிற பாத்திரத்திலேருந்து பாலை சாப்பிட வேண்டியதானே, அது உட்கார்ந்த நேரத்துல சுவத்துல கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாம், எலியும் சொல்லலாம், நம்ம கரப்பாம்பூச்சின்னு வச்சுக்குவோம், கரப்பாம்பூச்சி அப்படி ஓடுச்சு. இந்த பூனைக்கு கீழே இருக்கிற பாலை சாப்பிடும்னு நினைக்கல, அது உடனே இந்த கரப்பாம்பூச்சி சாப்பிடும்னு இத ஒரு இதுல இருந்து ஒரு அமுக்கு அமுக்கி ஒரே தாவு தாவி அதை பிடிக்க போனா அது ஓடி போச்சு, இந்த பாலும் கீழே கொட்டி போச்சு. அது போலத்தான் ஞானமாக இருக்கிற ஒன்றை விட்டு விட்டு உலகத்திலே இருக்கிற போகப் பொருளை நீங்கள் சாப்பிட நினைத்தால் அதுவும் கிடைக்காது, இதுவும் உங்களுக்கு கிடைக்காது. எவ்வளவு அழகான உமைச்சுரார். பரபரப்பு அமைந்து கேள்வின், இது இறைவனுடைய திருவருளை உணர்வது. பார்க்கலன் மேல் பால் வைத்திருக்கின்ற பாத்திரம், பார்க்கலன் மேல் பூசை கரப்பருந்த, பூசை அப்படின்னா பூனைன்னு, பூசைனா பூனை, கரப்பு கரப்பாம்பூச்சி, கரப்பருந்த நாடும் கடன், நாடும் உறமையாகும். எனவே உரியிலே இருந்த பாலை சாப்பிடாமல் அந்த பூனையானது சுவற்றிலே இருக்கிற கரப்பானை நோக்கி பாய்ந்து அதுவும் கிடையாது, அது பறந்து போயிடும். கரப்பாம்பூச்சி அது அடிக்கிறோம், நாம எத்தனை கரப்பாம்பூச்சி அடிக்கிறோம்னு சொல்லி எத்தனை விளக்கமாறு சீர்த்து சொல்லியிருப்போம், கடைசியில் அது தப்பிச்சு போயிடும், நாம விளக்கு மாத்த அடிச்சு பிடிச்சுமா இருக்க வேண்டியதுதான். அப்ப கரப்பருந்து கரப்பு அருந்த நாடும், கரப்பை பிடிச்சதோட சொல்லல, கரப்பை உண்ணுவதற்காக நாடிய, ஆனா தோத்து போச்சு, அதனால கரப்பருந்த நாடும். நல்லா அருமையா சொல்ல, அதை விரும்புதான். அப்ப உலகத்து பொருளை விரும்புகிற நாம் இந்த ஞானத்தை விரும்பாமல் இருக்கிறோமே. அப்ப இறைவன் நம்மிடத்திலே ஞானம் தருவதற்கு உடன் இருக்கிறான், அருள் தருவதற்கிறான், அந்த அருளை நாடாமல் அதை நினைக்காமல் அதை பற்றி சிந்திக்காமல் இறைவனை போற்றாமல் வாழுகிறோமே. நீச்சு பார்த்தா சில பேர்ட்ட கோயிலுக்கு வந்துட்டே இருப்பாங்க, உடனே ஒரு வாரமா கோயில காணும்னா என்ன சார் கோவில் பக்கமே காணும், ஒரே டென்ஷன் சார், பிசினஸ் வேலை அதனால கோயிலுக்கே வர முடியலையுமா, எவ்வளவு அநியாயம் பாரு. இவன் முன்னேறதுக்கு காரணமே இந்த கோயில வளம் பெற்றவன், சாமி விட்டுறேன், சாமி விட்டு கோயில் அவன் வியாபாரம் நல்லா வந்து சாலா நல்லா வந்தோடனே சாமியை பார்க்க நேரம் இல்லைங்கிறான். இவன் தான் சார் அவன், நம்ம வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா, என்ன சார் என்னால கோயில் பார்க்கணும், ஒரே வேலையா போச்சு சார் வர முடியல. அப்ப என்னமோ ஓய்வுக்கு வர இடம் தான் கோயிலா, எவ்வளவு அநியாயம். தினசரி வர வேண்டும், தினசரி விளக்கற்ற வேண்டும் என்றால் நம்முடைய அருளாளர்கள் விளக்கேற்ற சாவு வந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய தலைமறை வச்சு நான் இழுத்து அடிப்பேன் எரிப்பேன் சொன்னால இல்லையா. நான் இன்னைக்கு உணவு கொண்டு போக முடியல, வயக்காட்டில் விழுந்து போச்சு, அறுத்துக்குவேன் அறிவாற்றான். அதுவெல்லாமா வாழ்க்கை வாழ் வழிபடு முறை. அதை விட்டு நமக்கு நேரம் கிடைக்கிற போது சாமி இன்னைக்கு என்ன கோயில் நீ ஒண்ணு நேரம் இல்ல, நான் சம்பந்தபுரம் வந்துட்டாங்க அதனால சாப்பிடலாம் போகணும், புறப்படுற நேரத்தில் அவங்கள நீங்களும் வாங்க கோயில் போகணும் அவங்களையும் கூப்பிட்டு வந்துடும். நாம அப்படி இல்ல, சம்பந்தபுரம் வந்துருக்காங்க ஐயோ பரவாயில்ல கோயிலுக்கு நாளைக்கு போய்க்கிறேன் உள்ள வாங்க. என்ன அநியாயம், நான் கோவிலுக்கு சென்றுதான் வருவேன், நீங்கள் இருங்கள் என்று சொல்லி பாருங்கள், அவர்களே மகிழ்ச்சி அடைவார்கள். சரி, கரப்பன பார்க்கலின் மேல் பூசை கரப்பருந்த நாடும் கடன் அது போன்றது என்றார். கடைசி பாட்டு வரார். இத்தை வரை ஏந்தும் ஏதும் பழமலா வெற்றுயிருக்கு வீடு மகை. இத்தை வரையிலும் பெத்த நிலையில் வாழுகிற இந்த வாழ்க்கை வரை உடம்பெடுத்து வாழுகிற வாழ்க்கை இத்தை வாழ்க்கை, அதான் பெத்த நிலை. இத்தை வரை ஐந்தும் ஏதும் இயைந்தும் நமக்கு தொடர்பு இருந்தும் ஏதும் பழக்கம் இல்லை என்றால், நாம் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற பெத்த நிலையில், பெத்த நிலை அதுதான் சொன்ன இறைவன் நம்மோடு இருப்பது பெத்த நிலை, இறைவனிடத்தில் நாம் போய் சேர்வது முத்தி நிலை. அப்ப பெத்த நிலையில் இறைவன் நம்மோடு இருக்கின்ற இப்பெத்த நிலையில் இயைந்தும் எழுதா பாருங்க, இத்தை வரை இயைந்தும் நம்மிடத்திலே இந்த பெத்த நிலையில் இருக்கிற வரை அவர் நம்மோடு இறையர் திருவருள் இணைந்திருக்கிறது. இயைந்தும் ஏதும் அதுமே தெரியாதபடி ஏதும் பழக்கம் இல்ல, கொஞ்சம் கூட அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. நமக்கு கிடைத்த வருவாய்க்கு நமக்கு கிடைத்த வாழ்க்கைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தானே அருள் தந்தான் என்று நினைக்க வேண்டாமா? வெறுமனே கடவுள் துணை அப்படின்னு எழுதினா போதுமா? நாம் நம்முடைய இறைவன் தான் நம்மை காப்பாற்றினான் என்று எண்ண வேண்டும். அப்படி இயைந்தும் ஏதும் பழக்கமல்லா வெற்றுயிர், வெறும் உடம்பை பெற்றிருக்கிற உயிர், வாழ்த்த வாயும் தாழ்த்த சன்னியும் தந்திருக்கிற இறைவனை வணங்காத வெற்று வாழ்க்கை இந்த உடம்பு வாழ்க்கை. அந்த வெற்று உயிர்க்கு வீடும் மிகை, வீடு கிடைக்காது, முக்தியே கிடைக்காது. பெத்தத்தில் நினைக்கவில்லை என்றால் முக்தி கிடைக்காது. இந்த பாட்டுக்காரன் பொருள், பெத்தத்தில் வாழுகிற பொழுது இறைவனுடைய திருவருளை நினைக்கவில்லை என்றால் சைவத்தினுடைய அடிப்படை அதுதான், இறைவனை, இறைவன்தான் எல்லாவற்றையும் இயக்குகிறான், அந்த இயக்குவதை நாம் அறிய வேண்டும். இத்தை வரை இயைந்தும் இயைந்துனா இருந்து வந்துக்கார், கடைசி வரை வந்துகிட்டே இருக்கார். ஏதும் பழக்கமில்லா, ஒரு சிறிது கூட பழக்கம் இல்லாத ஒளி போல வெற்றுயிருக்கு, வெறும் உயிருக்கு. எனவே ஆனா இன்னும் சொல்ல போனால் வெற்று என்பதற்கு வீண், வீணான உடம்பு என்று கூட, வீணா போகுது பயன்படாது. ஏன்னா இறந்த பிறகு ஒன்னதுக்கு பயன்படாது இல்ல, அதை வச்சுட்டு வீட்டில வச்சுட்டு வாழ முடியுமா? வாழ முடியாது. வெற்று உயிர், வீணான உயிர்க்கு வீடும் மிகை, வீடு என்ற முக்தி மிகையாகும் என்று சொல்லி இறைவனுடைய திருவருள் நம்மிடத்திலே இருக்கிறது, அது இணைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி. எப்படி இந்த இறைவனுடைய திருவருளை அணிவிப்பது? ஆச்சாரியம் மூலமாக அருள்கள், அடுத்த அதிகாரம். அருள் ஒரு நிலை, இறைவனுடைய திருவருள் தான் நம்மிடத்திலே இருந்து நமக்கு சத்தினிவாதம் நிகழுகிற நேரத்தில், எல்லா இடத்திலையும் ஆச்சாரியம் வரமாட்டார், நீங்கள் எல்லாம் நினைந்து கொள்ளலாம், நாம் எல்லோரும் நினைந்து கொள்ளலாம். மாவதி சிவத்தினுடைய இந்த புத்தகத்தை கையிலே ஏந்துகிறோம் என்றால் இதுதான் ஆச்சாரியுடைய ஸ்பரிச தீட்சை. இந்த புத்தகத்தை இப்படி படிக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த எழுத்து நம்ம பார்க்கமா இல்லையா? இப்ப இந்த புத்தகத்திலிருக்க எழுத்து நம்ம பார்க்கலாம், எழுத்து நம்மள பார்க்குதா இல்லையா? அதான் நயன தீட்சை. வெறுமனே இப்ப நம்ம பார்க்குதுன்னு நினைக்காதீங்க. இறைவனுடைய அடியார்கள் திருவருள் ஞானாசிரியர்கள் பாடியிருக்கிற எழுத்துக்கள் அவர்களால் தரப்பெற்ற எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை நாம் படிக்கிற பொழுது அப்ப புஸ்தகத்தை வச்சுதான் படிக்கணும், புஸ்தகம் இல்லாம கிளாஸுக்கு வரப்படாது. புத்தகம் ஒவ்வொருவரும் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஞானாசிரியருடைய நயன தீட்சையும் ஸ்பர்த தீட்சையும். நீங்க திருமுறையை வந்து மனப்பாடமா சொல்லி படிச்சுட்டு இருக்கலாம், இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது திருமுறையில் ஒரு பக்கத்தையாவது ஒரு பதிகத்தையாவது பார்த்து படிக்க வேண்டும். ஏனென்றால் புத்தகத்தை தொடுவது ஸ்பர்ச தீட்சை. அவர் எழுதின எழுத்துல இருக்குல்ல சார், அப்ப இதை தொடரணும்னா அதானே சார் தீட்சை? ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தரம் தான் தொடருமா? சரஜி பூஜைக்கு மட்டும் தொடருது. அப்ப எனக்கு சரஸ்வதி தொடரா, சரஸ்வதி தான் அந்த புத்தகம் தானே தெய்வம் நினைக்கிறமா இல்லையா, அப்ப ஏன் 365 நாள் தொடப்படாது? 365 நாள் தொடரும் சொல்றதா சைவ சித்தாந்தம். ஒரு நாள் தொடர்றது தொடுவதுதான் படிப்பு தொழில், தொழில் பூஜை அது. ஞான பூஜை என்றால் நாள்தோறும் திருமுறை புத்தகங்களையும் சாத்திர புத்தகங்களையும் கையில் எடுக்க வேண்டும். நான் எடுக்காத நாள் கிடையாது, எடுக்காத நாள் கிடையாது, எப்படியும் எடுத்தா வேண்டும். எங்கேயாவது இடத்துக்கு போனா கூட எப்படி இந்த புத்தகம் தீர்ப்பு போறான், ஆனந்தவன குமூலமா வாங்குறோம், அதெல்லாம் இப்ப வாங்குறதே இல்லை. அதை தொடுவதில்லை, இதை தொடுகிறோம். அப்ப இறைவனை புத்தகம் என்பது ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு கிறிஸ்டியனும் பைபிள் இல்லாத வீடு உண்டா சார்? வாழா போன சைவம் வீட்டுலதான் சார் திருமுறை இல்ல. கிறிஸ்தவ வீட்டுல நிச்சயம் பைபிள் இருக்குமா இல்லையா? உலகம் ஊரா அந்த நாடு பரவி இருக்குன்னா அதனாலதான். நம்ம சைவர் மட்டும்தான் அதெல்லாம் கோயில போய் பார்த்தா போதும், வீட்டுல என்னத்துக்குன்னு. வீட்டுல வச்சுக்கிறதே இல்லை, புஸ்தகமே வச்சுக்கிறது. புஸ்தகத்தை தான் வைத்து பூஜை பண்ண வேண்டும். பண்ணிய திருமுறை நாள்தோறும் எடுத்து ஒரு திருமுறையை, ஒரு பதிகத்தை படித்தே ஆக வேண்டும். நீங்க திருநீற்றுக்கும் திருமுறைக்கும் தீட்டு கிடையாதுங்க, திருநீற்றுக்கு தீட்டே கிடையாது. செத்தவ மூனியில பூஜனமா இல்லையா, பணத்திலே பூஜறான். அப்ப உடம்போடு இருக்க ஏன் பூஜைப்படாது? காலைல எந்திரிச்சு பல்லு விளக்கினால் விளக்காட்டியும் பூஜிங்கிறார் 23 சொல்லுவார். படுக்கையிலே வச்சுங்க, படுக்க போறதும் பூசுங்க, எந்திரிச்சோன்னையும் பூசுங்க. திருநீற்றுக்கு தீட்டே கிடையாது, திருநீற்று தீட்டு இல்ல. அதனாலதான் சுடுகாட்டு திருநீர் தான் சொல்றான். சமையல் அறை தீட்டு திருநீர் தான் ஞான சம்பந்தம் இருக்கே கூனை நிமித்த பயன்பட்டது. கூனை, பாண்டியனுடைய கூனை எதனால் சார் நிமிந்தது? சாம்பல் அங்கிருந்து வந்தது. நம்ம இன்னும் ரெண்டு பாட்டு படிக்கிறோம். அருளூர் நிலை அறியாமை உண்ணின் அருள் ஒரு நிலை. அப்ப நமக்கு சத்திரிவாதம் கிடைக்க இறைவனுடைய முதல் பதியத்தின்படி, அதிகாரத்தின்படி சத்திரிவாதம் ஆகிய அருள் கிடைக்கிற நிலையில் நிச்சயம் ஆச்சாரியன் வருவான். அப்ப இங்க வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த ஆச்சாரியர்களை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதை விட என்ன வேணும் சார்? இங்க போற சாப்பாட்டுக்கான முதல்ல சாப்பாடை பத்தியா பேசலாம். இதே கல்யாணத்துல போனா சாப்பாடை பத்தி பேசுவோம். இங்க வந்தோடனே ஏன் அதெல்லாம் பேசுறது இல்ல? ஏதோ பசிக்கு சாப்பிடறோம், காதுக்கு சுவை மனதுக்கு அருள். அது அந்த சத்திரிவாதம் வரபோது இறைவனுடைய ஆச்சாரியன் நமக்கு காட்சி தருவார். இதை விட வேற ஒன்னும் விளக்க வேண்டாம். நமக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும் என்றால் தான் சித்தாந்த சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது சத்தியம், இல்லைன்னா கிடைக்காது. அப்ப இறைவன் நமக்கு திருவருள் புரிய வேண்டும் நினைக்கிற பொழுது ஆச்சாரியனை அனுப்பி வைப்பான். அறியாமை உணிந்து அழித்ததே காணும் குறியாக நீங்காத கோ. உள்ளுக்குள் இதுவரை அறியாமையோடு கலந்திருந்த இறைவன் தான் இப்பொழுது ஆச்சாரிய வடிவத்தில் எதிரே தோன்றுகிறான். இதுதான் அந்த பாட்டினுடைய பொருள். அறியாமை உள் நின்று, அறியாமையோடு உள்ளே நின்று அழித்ததே திருவருள் தந்ததே காணும் குறியாகி காணுகின்ற வடிவாகி நீங்காத கோ, நீங்காத இறைவனாக இருக்கிற அரசன் தோற்றமளித்தான். அறியாமையோடு உடன் இருந்த திருவருள்தான் இப்பொழுது மானிடச் சட்டை தாங்கி இறைவன் இங்கே வந்து தோன்றினான். அப்ப அறியாமையோடு இருந்த இறைவன் நமக்கு அருள் வழங்குற நேரத்தில் தனியாக வந்து ஒரே ஒரு பாட்டு முடிச்சார். அழித்தே காணும் குறியாதி நீங்காத கோ, குறியாகி, குறியாயினா வடிவமாகி, மானுடச் சட்டை தாங்கி மனித வடிவம் தாங்கி நீங்காது, என்றைக்கும் நீங்காது இருந்த மன்னவன் தான் மானுடை சட்டை தாங்கி அந்த உருவத்தோடு உள்ளே இருந்து அறியாமையோடு இருந்ததுதான் இந்த ஆச்சாரிய வடிவம். இப்ப எப்படி பொருள் விடணும்? அறியாமை உள் நின்று அழித்ததே, உள்ளத்துக்குள்ளே இருந்து இதுவரை தெரியாத அஞ்ஞானத்தை தந்த கடவுள். அது எப்படி பொருள் விடணும்? அறியாமை உள் நின்று அழித்ததே, உள்ளே இருந்து நமக்கு இதுவரை அறியாமையை அஞ்ஞானத்தை தந்த கடவுள் தான். நம்ம இதுவரை அறியாம இருந்தோம், இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி வரை அறியாம இருந்தோம். அப்ப இறைவன்னா கோயில்ல தான் இருக்கான்னு வச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு வந்தவன என்ன தெரியுது? உயிரோடு இறைவன் கலந்திருக்கான்னு தெரிஞ்சிட்டோம். எவ்வளவு மாற்றம் பாருங்க. இதுவரை இறைவன் கோயில்ல இருக்கான்னு கோயில போய் சாமி விட்டு இருந்தோம். இப்ப சித்தாந்தம் படிச்சதுல இருந்து என்ன தெரியுது? கோயில்ல மட்டும் இல்லை, நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிறான். அப்ப இதுவரை அறியாமையோடு அறியாமையை தந்த அன்னைக்கே நமக்கு தெரியாது இருந்தது யாரு தப்பு? அவன் தந்ததுதான். நாம தெரிஞ்சுக்கணும்னு தெரியவில்லையே நமக்கு, அவன்ல தன் சொல்லிருக்கணும். இப்ப சொல்றான்ல நீ போய் படினு, இந்த கடவுளுக்கு எங்க போச்சு? அப்பயும் நமக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? அப்ப நமக்கு வினை இல்ல. இப்ப சொல்றான் நீ போய் படி, போய் படிச்சதுனால நான் உன்னோட கலந்துருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்றான். ஏறக்குறைய இப்ப நம்ம இங்க இளைஞர்கள் இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இல்லாட்டி ஒரு 10 வயசுக்கு முன்னாடி போனா எல்லாம் நரச்சத்துலயாத்தான் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாம் 58 வயசுக்கு அப்புறம் வேற போக்கிடம் இல்ல, சரி கொஞ்ச நேரம் போயிருப்போமே அப்படின்னு வந்தாங்க. இப்ப அப்படி இல்லை, மகிழ்ச்சியோடு எல்லோரும் வருகிறார். ஒரு 15 வருஷத்துல ஒரு பெரிய மாறுதல், பெரிய மாற்றம். திருமுறை புத்தகங்களும் திருமுறை பதிப்புகளும் எத்தனை எத்தனையோ வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அறியாமை, அந்த அறியாமையை உள்ளே நின்று அளித்த கடவுள்தான், அல்லது கடவுளின் அருள்தான். காணும் குறியாகி நம்ம பார்க்கக்கூடிய மானுட சட்டையில் நீங்காது கோ நீங்காது இருந்த இறைவன் காட்சி தருகிறான். எனவே நீங்காது இருந்த இறைவன் உள்ளிந்து நமக்கு அறியாமையை தந்தவன் தான். அந்த அறியாமையை தந்த அவன்தான் இப்பொழுது மானுடை சட்டை தாங்கி ஆச்சாரியனாக வந்திருக்கிறான். இது முதல் பாட்டினுடைய பொருள். அடுத்த பாட்டு அகத்திருமை. அவன் தான் வரணுமா? வாத்தியார் தான் வரணுமா? கடவுள் தான் வரணுமா? ஏ, உன் மனசுக்குள்ள இருக்கிறது தானப்பா ஆணவ மலம். ஓ, உயிருக்குள்ள இருக்கிற ஆணவ மலம் உயிருக்குள்ள தானப்பா இருக்கு. அப்ப அந்த உயிருக்குள்ள இருக்கிறவனுக்கு தானே உயிர்ல இருக்கிற குற்றம் தெரியும். இப்ப நமக்கு வியாதினா வீட்டுல இருக்கணும் தானே, அடுத்ததுக்காரனுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்ல. நமக்கு வியாதியே நம்ம வீட்டுக்காரர்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். வீட்டுக்காரருக்கான்னு தெரியும். அங்க நல்லா தானே ராத்திரி படுத்துருந்தீங்க, காலையில நான் கால் ஒரு மாதிரி நொண்டி வைக்கலையா? ஒன்னு நினைச்சனா ரெண்டி வந்ததுன்னா சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்ப காது, அப்ப அவளுக்கு தெரியுது வீட்டுக்காரிக்கு, ஏங்க இப்படி இருக்கிறீங்க, ஒரு மாதிரியா இருக்கீங்க. சாப்பிட்டு இப்ப எங்க வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டோன்னே வந்துட்டேம்மா, மறந்துட்டேன் போன் அடிக்கிறதுக்கு. அவ சரி, எப்பவுமே அவ அடிக்க மாட்டா, எனக்கு திட்டு வேணும் தெரியும். இந்த பவுச்சர் நானே எங்க ஓப்பறேன் அப்படின்னு. அதனால உடனே என்னங்க போன் பண்ணலையே, போய் சேர்ந்தோட போன் பண்ணீங்க, எப்படி சாப்பாடு இன்னைக்கு? சாப்பாடு நல்லா இருந்தான். அப்ப அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம சாப்பிடு நல்ல சாப்பாடா, என்ன ஒழுங்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அகத்திரு நோய் வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் வீட்டு நோய் தெரியும். அப்ப உள்ளத்துல இருக்கிற ஆணவம் யாருக்கு தெரியும்? உள்ளத்துல இருக்கவங்களுக்கு தானே தெரியும். அதனால அவன் தான் வரணும். நாம நிறுத்த முடியாது சார் நமக்கு உள்ளத்துல இருக்கிற குற்றத்தை. அகத்தில் நோய்க்கு அகத்தில் இருக்கவனுக்கு தான் தெரியும், அவன் தான் வெளியேற்ற முடியும். அப்ப உள்ளத்துல இருக்கிற அறியாமைய உள்ளத்தில் இருக்கவனுக்கு தான் தெரியும், அவன் வந்து நம்மளை அகற்றான். அதான் அந்த பாட்டு. அகத்தில் நோய்க்கு உள்ளினர் அன்றி வீட்டுல இருக்கிற நோய்க்கு நம்ம சொந்தக்காரங்களை தவிர. அகத்து ஒரு நோய் அப்படின்னா வீடுன்னு கொள்ளணும், நீங்க ரெண்டுக்கும் பொருள் விடலாம். அகத்து வீட்டுல இருக்கிறவர்களுக்கு நோய்க்கு உள்ளினர் இன்றி அதனை சகத்தவரும் காண்பரோ. அது உலகத்துல இருக்கணும் தெரியுமா என்ன? வெளியில இருக்கணும் தெரியுமா என்ன? வேறு வாத்தியார் வந்து நம்முடைய ஆணவலத்தை நீக்க முடியுமா என்ன? முடியாது. சகத்தவர்னா உலகத்தவர், பிற உலகத்திலே வாழுகிறவர்கள். சகத்தவரும் காண்பாரோ? காண்பார்களோ? காண மாட்டார்கள் என்பது. எனவே அருளாவையின் அல்புரிய வந்த பொருளாளரியார் புவி. எனவே இறைவன் தான் நமக்கு ஆச்சாரியனாக வந்திருக்கிறார் என்பது எல்லாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. யார் இறைவரை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெரியும். மணிவாசகர் அங்கிருந்து புறப்பட்டு பயணம் வர்றார், குதிரை வாங்க வந்தார். குதிரை வாங்க வந்தவருக்கு திருப்பெருந்துறையில இறைவன் ஞானாத்திரியனாக காட்சி தருகிறான். ஆனா அதே மாதிரி கண்ணப்பருக்கு இங்கிருந்து மேல ஏறுறார் குடும்பத்தேவரை பார்க்கணும், அவர் இவனுக்கு காட்சி கொடுக்கிறா, எட்டி பாக்குறாராம். ஜெயக்கலா எழுதினார், இவன் கண்ணப்ப வரானா தின்ன வரானான்னு எட்டி பார்த்தாராம். ஏன்னா அவனுக்கு அருள் கொடுக்கணும்னு நினைக்கிறாராம் இவர். அவன் தேவரை பார்க்க வேண்டும், குடும்பத்தேவரை பார்க்கணும், தேவரை பார்க்கறதுக்கு வர்றான். மலையில ஏறினா தேவரை பார்க்கலாம், மலையில் இருக்கிற பாடினாத்தான் தேவர் அள்ளி கொடுப்பார். அது அந்த காலத்து தேவர், பரதமலையை பாடினாத்தானே அள்ளி கொடுப்பார். அதனால அப்ப தேவரை பாக்குறக்கா வர்றான். ஆனா இவரோ இவன் வந்து இவனுக்கு அருள் கொடுக்கணும், நம்ம கண்ணை கொஞ்சம் காப்பாற்றி அவனையும் காப்பாற்றணும் அப்படின்னு வச்சு பார்த்துட்டு இருக்கான். இறைவன் நோக்கினான் என்று எழுதுவான். அவன்தானும் நோக்க என்று எழுதுவார். இறைவனும் நோக்கினாராம். அதனால அருளா வகையால் அருள் புரி, அருளா இதுவரை அருளாத வகையில் இப்பொழுது அருள் புரிய வந்திருக்கிறார். இதுவரை உங்களுக்கு 65 வயசுல இங்க வந்திருக்கோம்னா அதுக்கு முன்னாடி வரை அருள் கொடுக்கல. இப்ப அருள் கொடுக்காதவர் தான் இப்ப அருள் கொடுக்க வந்திருக்கார். அருளா வகையால் அருள் புரிய வந்த, இதுக்கு பொருள் வேண்டியதே இல்லை. இதுவரை அருள் கொடுக்காதவர், ஏன்னா பிறந்தவனே அருள் கொடுக்க மாட்டார் சார். நாம கொஞ்சம் அனுபவிச்சு அவரை பாடுறோமா பேசுறோமான்னு நினைச்சுக்கிட்டு தான் வருவார். அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளார் யார் அறிவார்? எனவே இன்னை நீதியாக நமக்கு இருக்கக்கூடிய அருள் பொருளாக பொருள் யார் பொருளார் அறிவார் புவி. பொருள் யாரை யாரால் அறிய முடியும்? இந்த புவியில இருக்கிற மக்கள் யார் அறிவார்கள்? அந்த பொருளை நம்மை வளர்த்து ஆளாக்கி நமக்கு இப்பொழுது அருள் உரிய வந்திருக்கிறார் ஆச்சாரியார் என்று எல்லாராலும் அறிய முடியாது. எவர் ஒரு சத்தினிபாதம் அடைந்தாரோ அவர்தான் அறிய முடியும். எனவே வந்திருக்கிறவர் இறைவன் தான். இறைவனே வந்தா கூட இவன் எங்க வேஷதாரிய வந்திருக்கான்னு சொல்லிடுவோம். நான் தான் சாமின்னு சொல்லி வந்தான்னு வச்சுங்க, சாமிகிட்டே நம்ம உட்கார வீட்டு வாடகை தாமோ, எங்க வீட்டை தங்குறியா வாடகை வந்து தங்கும். சாமியே வந்தாலும் அவர் தான் நமக்கு வீடே கொடுக்க போறார். அவர் கொடுப்பதற்கு வீடு நாம் சொல்லுவோம் ஆயிற்று. எனவே எட்டுப்பாட்டில் இறைவனுடைய ஆச்சாரிய வடிவம் நம் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் தான் ஆச்சாரிய வடிவமாக வந்திருக்கிறான். ஆச்சாரியன் வேறல்ல, இறைவன் வேறல்ல என்பதை பார்த்தோம்.